ಗೋವರ್ಧನೋ ಗಿರಿವರಃ ಯಮುನಾ ನದೀಸ ಬೃಂದಾವನಂಚ ಮಧುರಾಚ ಪುರಿ ಪುರಾಣಿ ಅದ್ಯಾಪಿಹಂತ ಸುಲಭಃ ಕೃತಿನಾಂ ಜನಾನಾಂ ಏತೇ ಭವಚ್ಚರಣಚಾರಜುಷ ಪ್ರದೇಶಾಃ. ಕೂರತ್ತಾಳ್ವಾನುಡೆಯ ಅತಿಮಾನುಷಸ್ತವಂಗ್ರ ಪ್ರಬಂಧತ್ತಿಲಿರುಂದು இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு அழகான கருத்தை கூறுகிறது. பகவானை தரிசிக்க வேணும்னு ஆசைப்படும் அவர் ஒன்னு அவர் அவதரித்திருந்த காலத்தில் நாமும் பிறந்து தரிசிக்கலாம். ஆனால் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது தெரியாது. அவர் அவதரித்திருந்த காலத்தில் நாம மனிதனாக பிறந்திருக்கலாம், அல்லது வேறேதோ இனத்திலும் பிறவி எடுத்திருக்கலாம். மாடா பிறந்திருந்தா கூட அவருடைய அருகாமை கிடைத்திருக்கலாம். மனிதனாக பிறந்தாலும் அவரை அறிந்து கொள்ளாமலே இழந்திருக்கலாம். அப்ப நாமெல்லாம் கண்ணன் அவதரிச்ச போது பிறந்திருப்பமா நாள் இருக்கலாம். அவரை தரிசித்து அவர் திருவடிகளை பற்றியிருப்போமான்னு கேட்டால் சந்தேகம். ஏனால் அப்படி பற்றியிருந்தால் இப்ப பிறந்திருக்க தேவை இருக்காது. எப்ப இப்ப பிறந்து இன்னும் சம்சாரத்தில் உழலுகிறோமோ அப்பவே அன்று நாம் சரணம்னு சொல்லவில்லை, அல்லது சொல்லக்கூடிய பிறவியே கிடைக்கவில்லைன்னு கொள்ள வேண்டும். சரி, அன்னைக்கு அவரோட கூட பிறக்கலே, பாக்கியமில்லை, இழந்துட்டோம், இப்பதான் நமக்கு கொஞ்சம் புத்தி தெளியிறது, இப்ப வரை எப்படி தரிசித்துக் கொள்ளலாம்? அதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, அவருடைய உபதேசங்கள் மூலமாக, அவரை பத்தின புராணங்கள் ஸ்தோத்திரங்கள் மூலமாக கண்கூடாக பார்க்கறாப்புல அவரை பார்க்கலாம். நேர பார்த்துட மாட்டோம், ஆனா சாஸ்திரம் மூலமாய், இதிகாச புராணங்களின் மூலமாய் அப்படியே அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு அனுபவிக்கலாம், சந்தோஷப்படலாம். அது எல்லாராலையும் முடியுமா? நிறைய நூல்கள் சம்ஸ்கிருதத்தில் உள்ளன, இல்லைனாலும் தமிழில் உள்ளது. அதற்குரிய நேரம் கிடைக்குமா? எத்தனை ஆயிரம் பக்கங்களை புரட்டி பார்த்தால் நமக்கு ஓரளவு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கிற அவசர வாழ்க்கையில் இவையும் கஷ்டமாகத்தான் போகின்றன. அப்ப அன்னைக்கு காலத்தில் பிறந்தோமா வளர்ந்தோமா தெரியல, இன்னைக்கு ஞானம் வந்திருக்கேன்னு பார்த்தால் அதுக்கப்புறமும் அவரை எப்படி பற்றுவதுன்னு புரியல. அதுக்குத்தான் மற்றொரு வகை உள்ளது. இந்த வழியை சிந்தித்து பார்ப்போம். அன்னைக்கு நாம் அவர் அவதரித்த காலத்துல பிறந்தோமோ பிறக்கலையோ அந்த இடம் இன்னைக்கும் இருக்கும். ராமன் எங்கு அவதரித்தாரோ, கண்ணன் எங்கு பிறந்தாரோ, அந்த அயோத்தியோ மதுராவோ பிருந்தாவனமோ எங்கும் செல்லவில்லை. அது இன்னைக்கும் அதே இடத்துல தான் இருக்கு. நம்ம பாரத தேசம் புண்ணியபூமின்னு சொல்றதுக்கே காரணம் பகவானுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து திருத்தலங்களும் அங்கங்கேயே உள்ளன. ஒரு சில மாறுதல்களுக்கு உட்பட்டு இருக்கலாம், ஆனாலும் அந்த இடம் இருப்பது இடுப்பதுதான். அப்ப அவருடைய திருவடி பட்டிருக்கும், அங்க ஆடியிருப்பார், பாடியிருப்பார், வளர்ந்திருப்பார், பால் குடித்திருப்பார், ஏதோ ஒரு சேட்டிதம் பண்ணியிருப்பார். அந்த இடத்தை இன்னைக்கு நாம போய் தரிசித்தோமானால் அப்ப அவருக்கு கூடவே இருக்கிறாப்புல அந்த உவகை, ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி நமக்கும் ஏற்படுகிறது. அப்படி கூட இருக்குமா? நான் ஒரு இடத்துல இருந்தேன், இப்ப யாரான 10 வருஷம் கழிச்சு நான் இருக்கிற இடத்துக்கு போய் நின்னால் அப்படியே நான் கூட இருக்கிற மாதிரியா இருக்கும்? அப்படி ஒண்ணு இல்லையே. எங்க தாத்தா கூட எங்க வீட்டுல இருந்தாருன்னு சொல்லுவா, ஆனா ஒண்ணு இப்ப தாத்தா கூட இருக்கிற மாதிரியிலேயே தெரியலையேனால் தாத்தா கண்ணன் இல்லையே. அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் கண்ணன் இல்லே, தாத்தா பாட்டியும் கண்ணன் இல்லே, கோபிகைகளும் இல்லே, இவர்கள்லாம் சாமானிய மனிதர்கள். ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் மகானாக பரபிரம்மமா இருக்கிறபடியால் அவர் எந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறாரோ அதை சுத்தி சுத்தி இன்னைக்கும் அந்த மனம் வீசுகிறது. அது வீசுமாங்கிறத நீங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியும். மதுரைக்கு போய் நாலு நாள் தங்கினாலோ, அயோத்தியில போய் ரெண்டு நாள் இருந்தாலோ, அப்ப அந்த இடத்தினுடைய எல்லா பாதிப்புகளும் நமக்கு தெரியும். அது என்ன நல்ல மாறுதல்களை நம்ம இடத்துல கொண்டது, ஒரு இனம் புரியாத திருப்தியை எப்படி ஏற்படுத்துறது, நம்ம ஊருக்கே திரும்ப வந்த பிற்பாடும் அங்கேயே இருக்கிறாப்புல எண்ணத்தை கொடுக்கறது. இங்க அமர்ந்து கொண்டு 10 ஸ்லோகம் ராமாயணம் வாசிங்க, அயோத்தியில போய் உட்காண்ட அதே 10 ஸ்லோகத்தை வாசிச்சு பாருங்க, கண்டிப்பா வித்தியாசம் புரியும். இங்க இருந்து படிக்கிறச்சே எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு இது ஒன்னு சித்து வேலை செப்பிடு வித்து என்றெல்லாம் அடி என் சொல்ல வரவே இல்லை. ஏன்னா கண்ணனே கீதையில சொல்லும் போது என்னென்னவோ நிறைய புண்ணியங்கள் சேர்த்துட்டு செப்பிடு வித்த பண்றேன்னு பாதி பேர் நினைச்சிட்டு இருக்கா அர்ஜுனா, நான் என்ன வித்தக்காரனா வந்து பிறந்திருக்கேன், நான் பரபிரம்மம் பகவான், அதனால இது இத்தனையும் செய்கிறேனே தவிர என்ன சட்டுன்னு நினைச்சு நடுவோம்னால், தப்பா புரிஞ்சு நடுவோம்னால், அவருக்கு பெரிய சக்தி எல்லாம் ஏதோ இருக்கு போல் இருக்கு. அதனாலதான் ஆகாசத்திலையும் இதை வரவழைப்பார் அதை வரவழைப்பார், திடீர்னு மலையை தூக்கி பிடிக்கிறாராம், அப்ப சித்து வேலையெல்லாம் பண்ண தெரியும் போல் இருக்குன்னு சொல்லிவிட்டால். இப்ப நமக்கே புண்ணியம் அதிகமாக இருக்குமானால் வசந்த வசந்த காரியங்கள்லாம் பண்ணலாமோ இல்லையோ. அஷ்டமகா சித்தி அடைந்தவர்களே கூடு விட்டு கூடுபாய தெரியறதே, அத போல ஒருவேளை கண்ணன் பண்ணிருப்பறோம்னால் புண்ணியம் நிறைய செஞ்சவா என்னென்ன சாகசம் பண்ண முடியுமோ அத போல கடவுள் சாகசம் பண்றாருன்னு நினைச்சுக்கிறது தப்பு. அப்படி நினைச்சுட்டோம்னால் ஒழுங்கா புரிஞ்சுக்கலேன்னு பொருள் அனுப்போ. பின்ன எப்படி அவரால் சாத்தியமாறுதுன்னால், நேத்திக்கே சொன்னேன், அனைத்தையும் படைக்கிறார், அனைத்துக்குள்ளும் வியாபிக்கிறார், அனைத்தையும் தன் திருமேனியால் தாங்குகிறார், ஆகவே காப்பாளனாக இருக்கிறார். நல்லே கடவுள்ங்கிறவர் எல்லா வல்லமையும் பொருந்தினவர்ங்கிறதே, நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வல்லமை இருக்கிறவாளை வச்சு கற்பனை பண்ணி பார்க்க கூடாது. நமக்கு தெரிஞ்ச வல்லமை இருக்கிறாள்லாம் கர்மத்தினால அந்த வல்லமை பெற்றிருக்கா, பாவத்தை தொலைச்சிருக்கா, புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கா, நன்னா இருக்கார்கள். அத போல கண்ணன் பாவத்தை தொலைத்து புண்ணியத்தை சம்பாதித்தானா அல்ல, அவனை பாவமும் தீண்டாது புண்ணியமும் தீண்டாது, இரு வகையான கர்மங்களும் கண்ணனை தொடாது. அப்ப நம்மளும் அந்த உண்மையை புரிஞ்சுட்டு, அப்ப அவர் இயற்கையிலேயே சக்தி உள்ளவர், இயற்கையிலேயே ஞானம் இருக்கிறவர், ஆனா அப்படி புரிஞ்சுக்காமல் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிறான்னு கண்ணன் கீதையில வருத்தப்படுறார். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரித்தம் பரம் பாவமஜானந்த மம பூதமகேஸ்வரம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தான் தலைவனா இருக்கேன் அர்ஜுனா, ஆனா அந்த உண்மை இவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் மனித பிறவி எடுத்தேன், எதற்காக எடுத்தேன்னு யோசித்துப்பார், இல்லைன்னால் உனக்கும் எனக்கும் தொடர்பே விட்டு போயிருக்குமே. நான் வராகனா பிறந்தேன், அவ்வளவு பெரிய திருமேனியோட இருக்கிறச்சே எத்தனை பேர் கிட்டக்க வந்தீர்கள், நரசிம்மனா இருந்தேன் ஒத்திருமே கிட்டக்க வரலையே, ஆனா கண்ணனா ராமனா இருக்கிறச்சே 1000 பேர் அருகிலே வந்தார்களே. அப்ப நீங்க கிட்டக்க வர்றதுக்கு எளிதா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் மனுஷனா பிறந்தால் என்ன தெரியுமா தப்பா புரிஞ்சுட்டே, என்னன்னு புரிஞ்சிருக்கணும், அனைத்து ஜகத்துக்கும் காரணமாய், அனைத்தையும் நீக்கமர நிறைந்திருப்பவனாய், அனைத்தையும் தாங்குபவனான பகவான் எனக்காக என் அருகில இருந்து பழகணும்ங்கிறதுக்காக தன்னை குறைத்து கொண்டு பிறந்திருக்கிறார். இந்த உண்மையை புரிஞ்சிருக்கணும். ஆனா அதை புரிஞ்சுக்காமல் என்னாட்டம் மனிதன் தானே அப்படின்னு முடிச்சுட்டான் அர்ஜுனா. அப்ப எதெல்லாம் பார்க்க விட்டுட்டான், இவனாட்டம் மனுஷன்கிற உருவத்தை மட்டும் பார்த்தானே தவிர அந்த உருவத்தை நானா விருப்பப்பட்டு ஏற்றுருக்கேன்னு அவன் தெரிஞ்சுக்கல. இப்போ ஏனோ இவனுக்கு எப்படி கர்மாதீனமா உருவம் கிடைக்கிறதோ பிறவி கிடைக்கிறதோ அத போல எனக்கும் கர்மத்தினால பிறவின்னு நினைச்சுனுட்டான். நான் பிறவி கர்மத்தால் எடுப்பதில்லை, விருப்பப்பட்டு எடுத்தேன்னு புரிஞ்சுக்கல. அவஜானந்தி என்ன அவமரியாதையே படுத்துறார்கள், மனிதனுக்கு மனிதன் தானேன்னு சொல்லுடுறா. அது ஒரே ஒரு பகுதியில தான் நான் மனித உடல் எடுத்துருக்கேன், மத்த எதிலும் நான் மனிதனுக்கு சமமானவனே கிடையாது. ஒரு தந்தை இருக்கார் ரொம்ப பெரியவர், நாட்டுக்கே தலைவரா இருக்கார், ஜனாதிபதியா இருக்கார்னு வச்சுப்போம். அவரும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாரா இருப்பார். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தை எடுத்து மடியில வச்சுன்னு கொஞ்சின் இருந்தார், அந்த குழந்தை தடதரான்னு கணத்துல போட்டு அடிச்சுது, ஏதோ ஓங்கி நெஞ்சில போட்டு குத்தித்து, பக்கத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஜனாதிபதியை எளிதில் குத்தலாம் போல இருக்கு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இது உண்மையா பொய்யா, அந்த குழந்தை குத்தினது உண்மை, அந்த குழந்தை காலால கூட உதச்சது உண்மை, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜனாதிபதியா இருந்தா கூட பெத்த அப்பன் தானே, அதனால நடந்துக்கிறார் போல் இருக்கு, அதனால எளிதா தன்னை ஆக்கின்னு இருக்கார். குழந்தை காலால அடி வாங்கணுங்கிறது அவருக்கு ஒன்னும் தலையில எழுதப்படல, ஆனா விருப்பப்பட்டு வாங்குறேன்னு ஏத்துண்டாரோ இல்லையோ. அதே போல பகவான் என்னதான் உலகுக்கெல்லாம் தலைவனா இருந்தாலும் அடி எனக்கு தந்தை தானே, என்னை படைத்தவர் அவர் தானே, அதுக்காக என்னோட பழகறதுக்காக தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கார். வந்த இடத்துல நான் கொஞ்சம் அவரிடத்துல மனிதன் தானே, நம்ம குழந்தை தானே, நம்ம கண்ணன் தானே, திருடினார் போய் சொன்னார்னு பேசிட்டேனே தவிர அதுக்குன்னு இவ்வளவுதானா பகவானுக்கு இருக்கிற பெருமை? அங்கு இருக்கிறவர் இங்கு வந்து பிறந்தார்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி என் சோதி உருவை அங்கு வை திங்கு பிறந்த வேத முதல்வனை பாடின்னு நம்மாழ்வாருடைய போஷம். அழகிய ஆதியான சோதி உருவை அந்த வைகுந்தத்திலே வைத்துவிட்டு கீழோகத்தில் பகவான் வந்து அவதரிச்சிருக்கார். அதை புரிஞ்சின்று அதில் இருக்கிற உள்ளடங்கி இருக்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் இதுவே கடைசி பிறவி, இனி பிறவி எடுக்க தேவையில்லை என்றுதான் கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார். அந்த பிறவி எடுக்கிறோம் இல்ல இருக்கட்டும், அதெல்லாம் அப்பேற்பட்டவரா கண்ணன் இருந்திருப்பார்னு இப்ப பாக்கணும்னா எங்க போலாம்? அதே மதுராவுக்கு போகணும், கோகுலத்துக்கு போகணும், பிருந்தாவனத்துக்கு போகணும். எத்தனை தரம் போனாலும் தெவிட்டாது. சக்கர பொங்கலே நேத்திக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொடுத்தா வாண்டான்னு சொல்ல போறோமா? நன்னா இருக்குன்னு தான் வாங்கிப்போம். யாருக்கு பிடிக்காது? சக்கர வியாதி இருக்கிறவரா இருந்தா தொடமாட்டார், பாக்கி யாரா இருந்தாலும் எடுத்து நடுவா. அதுவே கூட சக்கரை நோய் இருக்கிறவரும் கோவில்ல போய் பிரசாதம் கொடுத்தா வாயில போட்டுனுட்டும் யாரான்னு தடுத்தால் இன்னொரு மாத்திரை சேர்த்து போட்டுப்போம். அதுக்கு போய் இதுக்குன்னு பிரசாதத்தை விட்டுட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துருவோமோ இல்லையோ? அதே மாதிரிதான் இப்போ போன வருஷம் பிருந்தாவனம் போனோம்னு இந்த வருஷம் போகாது இருக்க முடியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தரிசிச்சிட்டோமே இப்ப வாண்டாமான்னால், 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோமே இப்ப வாண்டான்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த சாப்பாடாவது இன்னைக்கு சாப்பிட்டது ராத்திரியே வெளியேறிடும், ஆனா கண்ணனை தரிசித்தது ஒரு நாளும் நம்ம விட்டு அகலாது. அந்த ஆச்சரியமான தலங்கள் தான் க்ஷேத்திரம், புண்ணிய க்ஷேத்திரம்னு சொல்றோம். அதுல முதல்ல பார்க்க வேண்டியது மதுரா நகரம். மதுரையில் கண்ணன் அவதரித்தார்ங்கிறத பார்த்துட்டோம். வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடபதரி, இடவக உடைய எம் புருடோத்தமன் இருக்கைன்னு பெரியாழ்வாருடைய போஷணம். வடதிசை மதுரை சாளக்கிராமம், சாளக்கிராமம் க்ஷேத்திரம், ஆச்சரியமான மதுராபுரி க்ஷேத்திரம், பிருந்தாவனம் கோகுலம் அனைத்தும் க்ஷேத்திரம். மதுரையில கண்ணன் அவதரிச்சுட்டார். இன்னைக்கு நீங்க போகலாம், சேவிக்கலாம். ஒரு சிறைச்சாலை பக்கத்துல போத்ரா குண்டம்ங்கிற இடம், ஒரு பெரிய குளம். சிறைச்சாலையில அகப்பட்டிருந்த வசுதேவரும் தேவகியும் தினப்படி குளித்து துணிகளை துவைத்து அனுஷ்டானத்தை பண்ணது அந்த குளத்தில். குளத்தை சேவிச்சுக்கிறோம். நேர உள்ள போனால் பெரிய சிறைச்சாலை, அன்று கம்சனுடைய சிறைச்சாலை. எங்க பார்த்தீங்கனாலும், அயோத்தியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற மதுரா கிருஷ்ண ஜென்மபூமியா இருந்தாலும் சரி, பக்கத்துல பார்த்தால் பெரிய வேற்று மதத்தினுடைய கோவில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையா இருப்பா, நம்மள சட்டுன்னு உள்ள விட்டுட மாட்டா. எங்க பார்த்தாலும் தீவிரவாதிகளுடைய தாக்குதலா எப்படி இருப்பாரோ? அயோத்தியில ராமனா, இனிமே பாக்கியில குரங்கு மட்டும்தான் உள்ள போகலாம், நம்மளெல்லாம் விடமாட்டா. சொல்லி பார்க்கலாம், அதிலிருந்து நாங்க தோன்றினதா கூட சொல்றாளே, எங்களையும் வேணா அதே மாதிரி விடுறீளான்னால், அதெல்லாம் தோன்றினதெல்லாம் புராணம் ஒத்துக்கல, அதனால நீங்க அது இல்லை, அது ஹனுமானுடைய கோட்டி, அவருக்கு தான் பக்தி. நீங்க வந்தா யாரு கையில துப்பாக்கி வச்சுன்னு வருவீள்னு தெரியாதுன்னு தள்ளிவிடுறா. அதனால ஒன்னையும் உள்ள எடுத்துன்னு போக முடியாது. எங்க பார்த்தாலும் அப்படியே கம்பி கம்பியா போட்டு வச்சிருக்கா, அதுவே சிறைச்சாலையாட்டம் தான் இருக்கு. அயோத்தியில ராமஜென்ம பூமி சேவிக்க போனாலே குண்டு குண்டு குண்டா வச்சிருக்கா. நிஜமாவே கண்ணனுடைய அவதாரம் கூண்டுக்குள்ளதான் நடந்திருக்கு. சிறைச்சாலை இன்னைக்கு பெரிய கட்டடமா இருக்கு. கிருஷ்ண ஜென்மபூமி வெளியில பாத்தீர்னா நீண்ட படிகள் ஏறி ராதா கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான திருவுருவம். மற்றொரு பக்கத்தில் கிருஷ்ண ஜென்மபூமி, அங்க ஒண்ணு விக்கிரகங்கள்லாம் கிடையாது, ஒரு மேடை மட்டும்தான் உள்ளது. இந்த இடத்தில் தான் கண்ணன் அவதரித்தார்ங்கிற சின்ன இடம், நம்ம உட்கார்றதுக்கு கொஞ்சம் அனுமதிக்கிறா. கூட்டமா இருந்ததுன்னா வரிசையா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு சித்திரம் புகைப்படம் மட்டும்தான் வச்சிருக்கு. அந்த படத்தை சேவிச்சோம்னா கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சிரிச்சுருக்கார். ஓ, இப்படித்தான் அந்த இடத்துல அவதரிச்சிருப்பார் போல் இருக்கு. அவ்விடம் பெருமை பெற்றதே மதுராவுக்கு பெருமைன்னு சொல்லணும்னால் யமுனை ஆற்றங் கரையின்னு தான் பெருமை. யமுனா யமுனாங்கிறது சூரிய ஸ்வசான்னு சொல்வார்கள். சூரியனுக்கு பிறந்த பெண் யமுனா, சூரியனுக்கு பிறந்த ஆண் யமன். யமனும் யமுனாதேவியும் அண்ணனும் தங்கையும்னு கொள்ள வேண்டும். அந்த யமுனை ஆறு அப்படியே சுழித்து கொண்டு பெருசா ஓடுறது. கண்ணன் சிறைச்சாலைக்குள்ள அவதாரம் பண்ணிவிட்டார். யாரை பிரார்த்தித்து இந்த குழந்தையை பெற்றிருப்பார்கள்? பக்கத்துல கேசவஜி மந்திர்னு இருக்கு, இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். கண்ணன் இருந்த காலத்திலேயே அந்த கேசவ மந்திர் இருந்தது. பிருந்தாவனத்துல போறோம், பல கோவில்கள் இருக்கு. கோகுலத்துக்கு போனா கோவில் இருக்கு, அதுல நிறைய கோவில்கள் கண்ணனுடைய கோவிலா இருக்கும். அது அப்புறம் கண்ணனுடைய காலத்துக்கு பின்னால் ஏற்பட்டது. ஆனா கண்ணனே போய் வணங்கிய கோவில்னு பாக்கணும்னால் கேசவஜி மந்திர். கேசவ பெருமாள் இருக்கார், ஆதிவராகர் கோவில் மதுரா நகரமே நிறைய சந்து. வாரணாசிக்கு போனாலும் குறுந்தெரு குறுந்தெருவா இருக்கும், கயக்கு போனாலும் சின்ன சின்ன தெருவா இருக்கும். அத போல மதுராக்கு போனாலும் பெரிசாலாம் விசாலமான வீதிகள்லாம் இருக்காது, குறுக்கு 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 இருக்கும், எங்க நுழையிறோம் எங்க வெளியில வரும்னே தெரியாது. கருப்பு வராக பெருமாள் ஒருத்தர் இருக்கார், வெளுப்பு வராக பெருமாள் ஒருத்தர் இருக்கார், காலா வராகர் ஸ்வேத வராகர் என்ன ரெண்டு பெருமாளையும் சேவித்துக் கொள்ளலாம். இவர்களெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பிருந்தே அந்த இடத்துல இருக்கிறவா. அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவதாரங்கள் நடக்கிற காலத்திலயும் அர்ச்சை உண்டு. அர்ச்சைனா விக்கிரக வடிவத்துல கோவில்கள் இருக்காரு, அது ஒண்ணு எல்லா அவதாரமும் முடிஞ்ச அப்புறம் கலியுகத்துலதான் நினைச்சுக்க வேண்டாம். ராமாவதாரத்தின் போதே அயோத்தியில கோவில்கள் இருந்திருக்கு, கிருஷ்ணாவதாரத்தின் போது மதுராலையும் கோகுலத்திலையும் கோவில்கள் இருந்திருக்கு. அப்ப கண்ணனே போய் தரிசிச்சிருப்பாரானால் ஆம், ராமனே போயிருப்பாரோ ஆம், அந்த பெருமாளால ஆராதனம் பண்ணப்பட்டவர் தானே இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்காரு. ஸ்ரீரங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிற ரங்கநாதர் பெரிய பெருமாள் முன்னால் அயோத்தியில இருந்து ராமனே அர்ச்சகரா இருந்து ஆராதனம் பண்ணிருக்கார். அந்த அளவுக்கு அன்னியில இருந்து கோவில்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப யமுனை, யமுனையினுடைய ஒரு பக்கத்தில் மதுரா நகரம், யமுனையினுடைய மற்றொரு பக்கத்தில் கோகுலம். கண்ணன் மதுரையில் அவதரிச்சுட்டார். யமுனாந்தாதி கம்பீராம் நானாவர்த்த சதாகுலாம் வசுதேவோ வஹன் விஷ்ணு ஜானுமாத்திரவகம் யயவ் கம்சஸ்ய கரதானாய தத்ரைவ அபியாகதான் ஸ்தடே நந்தாதீன் கோபவிருத்தான்ச யமுனாயா ததர்ஷசஹ. கண்ணன் அவதரித்தான் பிறந்த போதே, தந்த காலில் விளங்கர வந்து தோன்னிய தோன்னல் ஆழ்வார் சாதிக்கிறார். அவர் பிறந்த உடனே தந்தையினுடைய காலக்கட்டி வச்சிருந்த சங்கிலியெல்லாம் வெடித்து உதிர்ந்தன, சாத்தி வச்சிருந்த கதவுகளெல்லாம் தடால் தடால் என்று திறந்தன. யார் காவலாளிகள் பார்த்திருந்தாரோ மொத்த பேரும் தூங்கி வழிய ஆரம்பித்தனர். வசுதேவர் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர ஹே சதுர்பாகோ, நான்கு தோள்களோடு இருக்கக்கூடிய கண்ணனே அதை மறைத்துக்கொள்னு சொல்ல, உடனே சட்டுன்னு சின்ன சாமானிய குழந்தையாட்டம் படுத்துனுட்டார். அவன் சொன்ன ஆணைப்படி தன் தலையில் கூடையில் தூக்கி அமர்த்தி கொண்டார். வெளியில் போகிறார், ஓஹோன்னு மழை கொட்டுறது. மழையிலேந்து காப்பாற்றி ஆகணும் என்னால் உடனடியாக ஆதிசேஷன் வந்து குடையாக பிடித்தார். இது கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். கருடனோ ஆதிசேஷனோ விஸ்வக்சேனரோ ராமாவதாரத்துல நேரடியா வந்து தொண்டு செய்ய மாட்டார்கள், ஆனா கிருஷ்ணாவதாரத்துல நேரையே நேரையே வந்து பண்ணுவா. கருடன் எப்பவும் பறந்துட்டே இருப்பான். பிருந்தாவனத்துல கண்ணன் மாடு மேய்க்க போறச்சேலாம் மேல கருடன் பறந்துட்டு இருந்தா அந்த சரகுக்கு கீழே தான் வருவான், வெயில் அடிக்குமா, அதனால அந்த சரகையே கொடையாட்டம் வச்சிருந்து அதற்கு கீழேயே போய் போய் மாடு மேய்க்கிறதோ திருடுறதோ சாப்பிடுறதோ கட்டுப்படுறதோ எல்லாம் அதற்குள்ளதான். அதே போலத்தான் இப்ப ஆதிசேஷன் குடையாக பிடித்தார். யமுனாஞ்சாதி கம்பீராம், கம்பீரமான யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மொத்த பிரதேசத்துக்கும் விரஜ பூமின்னு பேர். விரஜ விரஜான்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். விரஜதி என்றால் நடக்கிறார், போகிறார், வருகிறார். இது இத்தனை இடத்திலையும் கண்ணன் நடந்திருக்கார். சௌராசி குரோஷ்னு சொல்லுவார், 168 மைல், 84 குரோஷங்கள், 168 மைல். ஒரு பக்கம் பீகார் மாநிலம், மற்றொரு பக்கம் உத்தரப்பிரதேசம், மேற்கு பக்கம் போனா ராஜஸ்தானம். ஆக துளி ராஜஸ்தானம், துளி பீகாரம், துள் நிறைய இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இந்த இடத்துலதான் கண்ணன் நடந்தது போனது அத்தனையுமே. திரிதல்ங்கிற பொருள், திரியறார், எங்கும் சுத்தி திரிகிறார்னு சொல்லலையா, அத போல திரிந்து திரிந்து போன இடம்ங்கிறதுனாலே விரஜதி அத்தஹா, அதனாலே விரஜபூமி. புண்ணியாபத விரஜபுவோ எதயம் நிருலிங்க கூடப்புராண புருஷா வனச்சித்திரம் அல்யஹ காப்பாலயன் சஹபல கொணயம் சவேணும் விக்கிரீடயாஞ்சதி கிரித்திர ரமார்ச்சிதாங்கிரி. 10வது அத்தியாயத்துல 10வது ஸ்கந்தத்திலே 44வது அத்தியாயத்துல சுகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், புண்ணியாபத விரஜபுவோ, இந்த விரஜபூமி எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோ. ஏனால் என் தலையில இன்னும் கண்ணன் திருவடியை வைக்கல, ஆனா ஒரு அங்குல இடவடி விழாத அத்தனை இடத்திலையும் கண்ணன் நடந்திருக்காராமே. அவருடைய திருவடி பட்டவுடன் சட்டு சட்டுன்னு அங்கங்க புல்லு முளைக்கிறதாம். அது என்னங்கிறத சுகாச்சாரியர் சொல்றார், பூமாதேவி கண்ணனுக்கு தர்மபத்னி தானே, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்றோம். அப்ப பூமாதேவி கண்ணனுக்கு பத்னி. எப்பவும் புதுசா கல்யாணமானவர்களா இருந்தால் ஆண் பெண்ணை தன் பாரியை தொட்டால் உடம்பு சிலிர்க்குமல்லையோ, ஆசையில உடம்பு சிலிர்க்குமல்லையோ. அதே போல கண்ணன் திருவடிய பூமியில வச்ச உடனே அவளுக்கு திருமேனி சிலிர்த்ததான், அந்த சிலிர்த்ததுதான் இத்தனை செடியா கொடியா எல்லாம் வளர்ந்துருக்கு போல் இருக்கு, அப்படித்தான் எனக்கு பார்த்தா தோன்றதுன்னு சுகர் கூறுகிறார். கூட புராண புருஷ வனச்சித்திரமல்யா காப்பாலயன் சகபலக பொணயம்ச்ச வேணும். கையிலே புல்லாங்குழலை பற்றி கொண்டு அருகிலே பலராமனோடே கூட அத்தனை இடத்திலையும் கண்ணன் விரஜதி திரிந்தி திரிந்து கானகம்பட திரிந்து பகல்வேள வெயில் அத்தனையும் வீணா போகாம தம் உடம்பலேயே பட்டு இனிமே கருப்பார்த்துக்கு இடமும் இல்லாம கருப்பாகி அவரே கருப்பு ஒரே வெயில். இந்த சித்திர மாசம் வந்ததுன்னா விடுமுறை விட்டுடுறா பாருங்க, கார்த்தால கிளம்பி பிள்ளை விளையாடுறதுக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஊர் வெயில் வீணா போகாம அத்தனை உன் தலையிலையாங்கிறமே, அத போல எல்லா வெயிலும் இவர் தலையில தான். ஏற்கனவே கருப்பு, அந்த கருப்புக்கு இன்னும் வரணம் பூசினா போல கருப்பு தான். அப்படிப்பட்ட கிந்தம் விரஜேஷு நவநீதம் அகோவியமுஷ்ணாக ரிங்காத விரஜ சதனாங்கணேஷு கிந்தே, கால்பட்டு நடந்தது மட்டுமல்ல சிறு குழந்தையாக இருந்தபோது தவழ்ந்திருக்கிறார். தவழ்ந்தா முழங்கால் படுறது, நடந்தா தளர்னை நடக்கிறார், கையை வைத்து வைத்துக் கொண்டு தொட செங்கிலிகை சலார் பிலார் என்னவும் இப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போயிருக்கிறதுனாலே எல்லா விதத்திலும் கிருஷ்ண பாதஸ்பரிசமும் கிருஷ்ண கரஸ்பரிசமும் பட்டிருக்கிற இடம்னு புரிகிறது. அதுலதான் யமுனை ஆற்றுக்கு இருக்கிற பெருமையை கூறுகிறார். ஹிமாச்சலத்திலேந்து பெருகுகிறது இந்த புண்ணிய தீர்த்தம். காளிந்தி காந்திகாரி கலையது வபுஷகா காளிமா கைட்டபாரேகேன்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். கண்ணன் குளிச்சு குளிச்சு அவர் திருமேனில் இருக்கிற கருப்பு ஏறி யமுனா நதி கருப்பா படுத்தா, அல்லது யமுனையில இருக்கிற கருப்பு கண்ணன் திருமேனில ஏறுடுதா, ரெண்டுல எதுன்னு தெரியல. அடிக்கடி குளிக்கிறார். இந்த கருப்பு அவர்கிட்ட போயிருக்கலாம், இல்ல அந்த கருப்பு இவரிடத்துல வந்திருக்கலாம். யமுனை இன்னைக்கும் போனா கருப்பா தான் இருக்கும், தெளிந்தே இருக்காது. கங்கை தெளிவா ஓடும், கோதாவரி ஒரு மாதிரி செம்மண் கலந்து இருக்கும், சரையு பார்த்தீங்கன்னா களிமண், காலை வச்சோம்னா 4 அடி உள்ள போடும், அதுக்கப்புறம் அதை வெளி. ஆனா நன்னா குளிக்கலாம் நீங்க, ஏன்னா காலை வச்சா 4 அடி தூண் நாட்டின மாதிரி நின்றுடும் இல்லையோ, இனிமே நகர மாட்டோமே, என்ன ஜலம் அடிச்சாலும் நம்மள பிடிச்சின்னு போகாது இப்போ. அதனால நின்று குளிக்கலாம், எடுக்கிறச்சே பயமா இருக்கும், ஓ இப்படியே சிக்கினுடுவோமோ என்னமோ, இந்த காலையே எடுக்க வருமோ வராதோ. காவிரி பார்த்தேன்னால் சுத்தமா இருக்கும், ஸ்வச்சந்தமா தெளிவா மேலிருந்து பார்த்தா அப்படியே கீழே இருக்கிற கூழாங்கல் தெரியும். இப்ப தெரியறதுன்னா ஜலமே இல்ல தெரியறது. நான் ஜலம் இருக்கிற காலத்துல கூழாங்கல் தெரியணும்னு சொன்னேன். இப்ப எங்கேயுமே தண்ணீர் ஓடல நன்னாவே தெரியறதே சுவாமினால், அது அப்ப தண்ணீர் ஓடின் இருந்தாலும் தெளிவா இருக்கணும் இல்லையோ. ஆனா யமுனை அதை போல தெளிவாவே இருக்காது, கருப்பா இருக்கும். அதத்தான் தேசிகன் காளிந்தி காந்திகாரி கலையத்து வபுஷா, அந்த கருப்பே நம்ம எப்போதும் ரட்சிக்கட்டும்னு சொல்றார். காளிந்தியாய் கண்ணனுக்கே ஒரு தர்மபத்திரியான புகழப்பட்டவள். ஏன் இதை யமுனா யமுனான்னு சொல்ற, வசுதேவர் தூக்கின் போயிட்டு இருக்கார், மெதுவா அவர் முழங்காலுக்கு வந்தது, இடுப்புக்கு வளர்ந்தது, இறங்க இறங்க ஆழம் கூடிண்டே போகும் இல்லையோ, நெஞ்ச தொட்டுடுத்து தோளை தொட்டுடுத்து இனிமே தலை முழுகணும். அவரானா பயப்படல, கண்ணன் எடுத்துன்னு போக சொல்லியிருக்கார், நம்ம தூக்கின் போவோம், என்னார்தோ ஆட்டம். யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் ஜானுமாத்திரோத கௌயோ, மெதுவா ஏறி ஏறி போய் கண்ணனுடைய திருவடி மேல நீட்டின் இருந்தது. அதை போய் யமுனை தொட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு இறங்கினாள். அதே யமுனை யாரு தலையே மூழ்கி போடுமோன்னு வசுதேவருக்கு இருந்ததோ அது வசுதேவருடைய முழங்காலளவு வச்சடித்து விட்டது. இனிமே ஏதோ சின்ன குளங்கொட்டையில நடந்து போறா போல இக்கரையிலேருந்து அவர் அக்கறைக்கு போயிட்டாராம். இதனாலதான் திருவேங்கடமுடையானை திருப்பதியில நாம தரிசிக்க போகும்போது வலது கையால தன் திருவடியை காட்டுகிறார், இடது கையால தன் முழந்தாளை தொட்டு காட்டுகிறார். இந்த திருவடியை பிடிச்சு நுட்டினால் சம்சாரம்ங்கிற கடல் உங்க முழங்கால் அளவு வற்றி போய்விடும், கவலைப்பட வேண்டாம். மாமேகம் சரணம் பிரஜ, என் திருவடிகளை பற்று, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை நான் எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன். எல்லா பாவமும் தான் சம்சாரம், சம்சாரம்தான் கடல். அதுல நெஞ்சு மூழ்கிடுமோ தலை மூழ்கிடுமோன்னு பயப்படுறோம், மூழ்காது. கண்ணன் திருவடியை தொட்டால் நம்ம முழங்கால் அளவு சம்சாரமே வற்றி போயிடுறது, சௌக்கியமா தாண்டுடலாங்கிறதுக்காக. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு கண்ணனே சாதிக்கிறார். இந்த குணமயமான ஜகத்துல நீயா வெளியில வர முடியாது அர்ஜுனா, உள்ள விழுந்தது விழுந்ததுதான். இங்கேந்து நீ வெளியில வரணும்னால் நம் திருவடிகளை பற்றினால் தான் வருவதற்கு இயலும். அந்த திருவடி மகாத்மியத்தை யமுனை வற்றி போனதிலிருந்தே எல்லாரும் தெரிஞ்சுட்டார்கள். யமுனையும் குறைந்து கொடுத்தாள், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டார். ஏன் யமுனாங்கிற பேர் வந்தது? எச்சதி இது யமுனா, எச்சதினா கொடுக்கும் அர்த்தம். எதை கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். நீங்க கோகுலத்துக்கு போங்க ஆய்ப்பாடிக்கு போனா என்ன பெருசா உலகத்துல நடந்துட போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டையான தைரியம் வந்துடும். நகரப்புறத்துல இருந்தோம்னா எதுக்கெடுத்தாலும் பயம் வரும். ஆனா ஓரளவு கிராமத்துக்கோ அதுவும் திவ்ய தேசத்துக்கோ போய் கண்ணன் பக்கத்தில் இருக்கார் நினைத்தாலே ஒரு அசட்டு துணிச்சல் அசட்டு தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தை கொடுக்கவே தான் எச்சதீதி யமுனான்னு ஒரு அர்த்தம். யமயதி இதி ரமுனா உபரமதே நிவர்த்ததே பாபேபியா இதி யமுனா. உபரமதே யமயதி நம்முடைய பாபங்கள் அத்தனையும் அதில் நீராடுபவர்களுக்கு தொலைந்து போகிறது. அதனால யமுனான்னு ரெண்டாவது காரணம். முதல் காரணம் எச்சதி தைரியத்தை கொடுக்கிறாள். ரெண்டாவது அதில் நீராடுபவர்களுக்கு பாபங்களை எல்லாம் போக்கி விடுகிறாள். இப்பவும் நீங்க அலகாபாத் திரிவேணி சங்கமத்துக்கு போனால் பிரயாகராஜ் பிரயாகராஜ்னு சொல்றாள் இல்லையோ, என்ற பாரதத்தில் இருக்கிற மொத்த பிரயாகைகளுக்கு தலைவர் பிரயாகராஜ் தான். மூன்று நதிகள் சேர்கின்றன, கங்கா யமுனா சரஸ்வதி. அதை ஏன் திரிவேணின்னு சொல்றோம், மகாலட்சுமியினுடைய மூன்று பின்னல்கள், வேணினா பின்னல், மூணு பின்னல் தான், ஒண்ணு கங்கை ஒண்ணு யமுனை ஒண்ணு சரஸ்வதி. அந்த மூணு அந்த கோடியில கூடும். அதுல ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியும், கங்கை பார்த்தாலே தெரியும், யமுனை பார்த்தாலே வர்ணத்திலேயே வித்தியாசம் தெரியும். இவ்வளவு பெரிய நதி கலக்கிறதே ஒன்னாயிடாதானால் கலந்த பிற்பாடு தெரியாது. ஆனா கலக்கிறதுக்கு முன்னாடி இது கங்கைன்னு நன்னா தெரியும், இது யமுனைங்கிறதும் தெளிவா தெரியும். சரஸ்வதி அந்தர்வாகினி, கீழே பூமியிலேந்தே உள்ளூர வந்து சேர்ந்துக்கிறாள். அப்படி இப்ப நிறைய வெளியீடுகள்லாம் பாத்துருப்பீங்க, ஆராய்ச்சி வெளியீடுகள்லாம் சரஸ்வதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரஸ்வதி எங்க வராங்கிறது தெரியறது, அங்க எங்கேயோ மானாங்கிற இடம் பத்ரிகாசிரமத்துக்கு மேல உள்ள புகுந்து அங்கிருந்து அலகாபாத்திலே திரிவேணி சங்கமத்துலதான் சரஸ்வதி வெளியில வரா. நாம ரொம்ப நம்முடைய சரித்திரத்தையும் பூகோளத்தையும் ஒழுங்கா படிக்கல. ஆங்கிலேயர்கள் திரித்து கொடுத்த புஸ்தகத்தையே படிச்சு தீர்த்துட்டோம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்ன வரலாறு படிச்சுனா அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை தான் திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். அவன் என்ன சொல்லுவா, தங்களுக்கு நன்னா இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பா. இந்த மாதிரி எங்கேயோ கைபர் போலன் கணவாய் மூலமாக எல்லாரும் நீங்க உள்ள வந்தவா, நீங்கள்லாம் இந்த நாட்டில் யாருமே கிடையாது, இப்போ நாங்க தான் முதல்லேருந்து இருக்கோம்னா, தமிழர் தமிழர்னா எல்லாம் தமிழர், தமிழ் பேசிட்டு இருக்கிறவா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா வெளி மாநிலத்திலேருந்து வந்துட்டு நாமே தமிழர் தமிழர்னா, ஆறும் தமிழர்கள் தான். இப்ப யார் இருக்கிறோமோ தமிழர்கள், தமிழுடைய பெருமை தெரிஞ்சவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனால் இது ஏதோ இவர்கள்லாம் ஆரியர்கள் திராவிடர்கள் இப்படி எல்லாமே கதை அவாளா இட்டு கட்டி கொடுத்த கதை. அதை வச்சு நம்ம விடாம மூல சலவையாட்டம் படிச்சுட்டோம் படிச்சுட்டோம் படிச்சுட்டோம். இப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா அதுதான் சரியா இருக்கும் போல் இருக்கேன்னு நம்ம வீட்டு பிள்ளையே கேக்குறான். இல்லையேன்னு சொன்னால், ஒருவேளை நீ ஒழுங்கா படிக்கலையோ, எங்களுக்கெல்லாம் சரியா கத்துக் கொடுக்கறாப்புல இருக்கே என்றா, இனிமே இந்த மறுபடியும் சரிப்படுத்துறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும். ஏன்னா ஒரு 50 வருஷம் இப்படியே படிச்சு தீர்த்துட்டோமோ இல்லையோ, இனிமே எது உண்மை கதைன்னு படிக்கிறதுக்கு நேரமாகும். இதுக்குத்தான் ஒழுங்கா பாகவத புராணத்தையோ ராமாயணத்தையோ என்னான்னு வாசிச்சோன்னா உண்மை உண்மையா புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. அப்ப ரெண்டாவது அர்த்தம் பார்ப்போம். அடியே சொல்லிருந்தது பிரயாகராஜ், மூன்று வேணி மூணு சங்கம் இருக்கிறதுனாலே மூன்று நதிகளும் கிழக்கரை இடம். எப்பவுமே ஒரு நதி கங்கையோட கலந்துடுத்தினால் அதற்கப்புறம் கிழக்க ஓடுகிற நதிக்கு கங்கான்னு தான் பேரு. ஒவ்வொரு நதியா கலக்கும், சரயு கலக்கும், யமுனா கலக்கும், ஸ்ரோணா கலக்கிறது, கண்டகி கலக்கிறது, இது ஒவ்வொரு நதி கலந்த உடனே கலந்த பிற்பாடு கிழக்கு நோக்கி சமுத்திரத்துக்கு ஓடணுமோ இல்லையோ, ஓடுறச்சே கங்கான்னு மட்டும்தான் பேர். நிறுவனங்கள்லாம் ரெண்டு சேர்ந்தா இவர் பேர்ல இருந்து ரெண்டு எழுத்து அவர் பேர்ல இருந்து ரெண்டு எழுத்து வச்சு சேர்த்து புதுசாகிறாளோ இல்லையோ, அதெல்லாம் கங்கையில பண்ண மாட்டா. எதுவா இருந்தாலும் ஒரே திருநாமம் தான். அதுக்கப்புறம் கிழக்க போவது கங்கை தான். அத போல இங்க பார்த்தீங்கனால் மூன்று வேணிகளாய் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகியவை கலக்கின்றன. அதுல நம்ம தீர்த்தம் ஆடினாலே நம்முடைய பாபங்களை எல்லாம் தொலைத்து விடும். மூணாவதர்த்தம் எச்சதி விரமதி இதி எச்சதி விரம கங்காயாம், கங்கையில் சென்று பிரயாகையில் ஓய்ந்து போகிறாள். எச்சதினா விராமம் அடைகிறாள் அர்த்தம். விராமம்னா ஓய்வு. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு விராமமாம் அப்படின்னு சொன்னா பள்ளிக்கூடம் விரிமுறையா ஓய்வாம் அர்த்தம். இந்த தரம் சனி ஞாயர் திங்கள் செவ்வாய் நாலு நாள் விராமம், அதுக்குத்தான் உபன்யாசம் கேட்டு விராமமா இருக்கலாம்னு வந்திருக்கோம். ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்ல, கதை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கு இப்போ. அதனால ஓய்வு கங்கையிலே போய் எங்கே அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் யமுனா ஓய்வெடுத்துடுறாளாம். அப்ப ஓய்வெடுக்க போகிறபடியால் யமுனா என்ன சொல்லப்பட்டிருக்கு, யமஸ்வசா என்னும் சூரியனுடைய பெண்ணாகவும் யமனின் தங்கையாகவும் கொண்டாடப்படுபவள். ஆண்டாள் இந்த யமுனையை பத்தி பாடும்போது, தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். நம்ம பிழைகள் பாபங்கள் அத்தனையும் தொலையணும்னால் யமுனையில நீராடுங்கோ, தூய பெருநீர் யமுனைன்னு கூறுகிறாள் ஆண்டாள். யமுனைங்கிறது ரொம்ப தூய நீர் கொண்டதுன்னா கருப்பானா இருக்கு, ஒரே கலங்கலா இருக்கு. பின்ன தூய பெருநீர்னால் ஜலம் தெளிவா இருக்கிறதுக்காக தூய்மை இல்லையா. கண்ணன் அடிக்கடி அங்க குளிச்சு குளிச்சு வாய் கொப்பளிப்பறான், அவருடைய வாய் கொப்பளித்த எச்சில் நீரை பிடிச்சிருக்கிறதுனால தூய்மைங்கிறார்.